SBS live streams and podcasts are supported by advertising.
When it comes to fungicides, there's only one way to spell yield. N-E-O. Miravis Neo is the 2024 number one retailer recommended corn fungicide for a reason. It dominates spots, rots, blights, and stress to out-yield competitive brands like Veltima. And there's 6 years of university data to prove it. Ask your Syngenta retailer about using Miravis Neo for more yield more often. Based on 2024 Stratus Retailer Efficacy Study. Always read and follow label instructions.
கிரெடிட் அல்லது டெபிட் கார்ட்ஸ் பயன்படுத்துவோரிடம் வங்கிகள் அறவிடும் கட்டணம், அதாவது சர்சார்ஜ், ஆண்டுக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் என தெரிவிக்கப்படுகிறது. இச்செயலை நிறுத்த வேண்டும் என வங்கிகளுக்கு RBA எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது பற்றி சிட்னியில் வாழும் கார்ட்ஸ் பாவனையாளர் கஜன் மகேந்திரன் அவர்களுடன் உரையாடி செய்தியின் பின்னணியை முன்வைக்கிறோம். வணக்கம் கஜன். நாங்கள் இப்போ அந்த கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டில் பொருட்களை வாங்கும்போது இந்த சில வணிகங்கள் வந்து அந்த சர்சார்ஜ் அல்லது கூடுதல் கட்டணம் எனப்படுகின்ற அதை அறவிடுவதில்லை அல்லவா? இதன் பின்னணியில் எப்போது மற்றும் எங்கே இந்த சர்சார்ஜ் எனப்படும் அந்த கட்டணம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது?
தமிழ் பலரும் வந்து கூடுதலாக வந்து இப்போ காசு கேஷாக பாவிக்கிறத விட கூடுதலாக வந்து கார்டு பேமெண்ட்ஸ் தான் கூட பாவிக்கிறனாங்க. அதில் வந்து நாங்கள் என்ன கவனிக்கிறோம் இல்லைன்னா, கார்டில் பே பண்ணிக்க வந்து எங்களுக்கு ஒரு சர்சார்ஜ் உண்டு, அதாவது கூடுதல் கட்டணம் உண்டு அறவிடப்படுகின்றது. அதில் வந்து நீங்கள் கூடுதலாக பெரிய பிஸ்னஸ்களுக்கு போனீங்கன்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ், அதுகளுக்கு போனீங்கன்னா அவையில் வந்து அந்த கூடுதல் கட்டணம் சர்சார்ஜ் அறவிடுற இல்லை. இரண்டு அவையில் வந்து அந்த கோஸ்ட்டை வந்து தங்களோட கோஸ்ட்டுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் சிறிய பிஸ்னஸ்களுக்குல சின்ன பிஸ்னஸ்களுக்குல நீங்கள் ஏதாவது வாங்க போக வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவையில் ஒரு நோட் வச்சுருப்பினா என்ன பெர்சன்டேஜ் இந்த சர்சார்ஜ் கார்ட் பேமெண்ட்ஸுக்கு தாங்க அறவிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1%, 1.2, 1.4 ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் போட்டு வச்சிருப்போம் ஒரு நோட் உண்டு. இதில் வந்து நாங்கள் இந்த சர்சார்ஜ் பேமெண்ட்டில் வந்து சில வழிமுறைகளை பின்பற்றுறதால நாங்கள் குறைக்கலாம், அதாவது எவ்வளவு நாங்கள் பே பண்ணுறோம்ன்றதை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெபிட் கார்டை நீங்கள் பே பண்ணிக்க வந்து நீங்கள் ஒரு டெபிட் கார்டு எடுத்து பார்த்தீங்களா, அதில் வந்து முன்பக்கத்தில் வந்து விசா அல்லது மாஸ்டர் கார்டுன்ற லோகோ போட்டிருக்கும். அதே நேரத்தில் பின்பக்கத்தில் வந்து FPOS EFPOS என்ற ஒரு லோகோ சின்ன அடித்திருக்கும். அதில் வந்து என்ன மீன் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல பேமெண்ட் செய்யக்க வந்து நீங்கள் டக்குன்னு டப் பண்ணிவிட்டு போனீங்களேண்டா, நாங்கள் கூடுதலாக எல்லோரும் இப்போ டப் அண்ட் கோவை தான் பாவிக்கிறது. டப் பண்ணிவிட்டு போவோம். நீங்கள் டப் பண்ணிவிட்டு போயக்க வந்து அந்த பேமெண்ட் வந்து அந்த கட்டணம் வந்து எந்த நெட்ஒர்க்குகளால் டிரெக்ட் பண்ணப்படுதுன்றதை பொறுத்து உங்களுக்குல சார்ஜ் பண்ணுற சர்சார்ஜ் வந்து வேறுபடும். இப்போ நீங்கள் டப் பண்ணிவிட்டு போயக்க வந்து கூடுதலாக வந்து அது அந்த மாஸ்டர் கார்டு அல்லது விசாவின்ற நெட்ஒர்க்குகளால் போகும். அப்படி போகக்க வந்து உங்களுக்கு வார சர்சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு $100 நீங்கள் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட்ஸுக்கு சர்சார்ஜ் வரும். அதே நேரம் நீங்கள் வந்து டப் பண்ணாமல் நீங்கள் உங்களோட கார்டை வந்து ஸ்வைப் பண்ணினாலோ அல்லது அந்த மெஷினுக்கில் இன்சர்ட் பண்ணி நீங்களா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆப்ஷன்ஸ் தரும். நீங்கள் எந்த மெத்தட் ஆப்ஷனில் பேமெண்ட் செய்ய போகிறீங்களாண்டு, அதில் வந்து FPOS என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், EFTPOS. அந்த FPOS ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்களேண்டா உங்களுக்கு வர கட்டணம் வந்து அந்த சர்சார்ஜ் வந்து அந்த டப் பண்ணுறதை விட குறைவானதாக தான் இருக்கும். அப்போ FPOS அந்த நீங்கள் டப் பண்ணாமல் கார்டை இன்சர்ட் பண்ணி இல்லாட்டி ஸ்வைப் பண்ணினீங்களா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் FPOS அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்களா கிட்டத்தட்ட ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணிக்க உங்களுக்கு 30% தான் சர்சார்ஜ் அறவிடப்படுகிறது. இது வந்து டெபிட் கார்டுகளுக்கு தான் இது பொருந்தும். அதே நேரம் கிரெடிட் கார்ட்ஸுக்கு வந்து அது இன்னும் கூடுதலான சர்சார்ஜ் அறவிடப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மாஸ்டர் கார்டு, விசா, கிரெடிட் கார்டுகளுக்கு கிட்டத்தட்ட 90% வெறும் உங்களுக்கு ஒரு $100 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணினா. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ண்டா $1.30 வெறும் ஒவ்வொரு $100. டைனர்ஸ் கிளப்ண்டா $1.70 வெறும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு $100 உரிய சர்சார்ஜ்.
இந்த கூடுதல் கட்டணம் தொடர்பில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்று கூறுங்களேன்.
ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன்ஸ் வந்து $1 பில்லியன் வந்து இந்த கிரெடிட் கார்டு சர்சார்ஜ் மேலதிக கட்டணங்களாக செலுத்தி வருகிறார்கள். இதை வந்து குறைப்பதற்காக ரிசர்வ் பேங்க் வந்து தற்பொழுது லீஸ்ட் காஸ்ட் ரூட்டிங்ன்ற ஒரு ஸ்கீமை உருவாக்கி இருக்கணும். இந்த ஸ்கீமால் வந்து பிஸ்னஸ் வந்து தங்களோட எஃப்போஸ் மெஷின் வந்து அந்த டெர்மினல் வந்து எந்த நெட்ஒர்க்குகளால் அந்த ஒவ்வொரு பேமெண்ட்ஸும் போக போகிறதுன்றதை தாங்க சூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த எல்சிஆர் இந்த லீஸ்ட் காஸ்ட் ரூட்டிங் ஸ்கீமுக்கு வந்து சைன் அப் பண்ணின பிஸ்னஸ் வந்து தாங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ டேப் பண்ணிக்க எந்த விசா மாஸ்டர் கார்டாக இல்லை எஃப்போஸுக்களாலேயா ஐ மீன் அந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் நடக்க போகுதுன்றதை வந்து சூஸ் பண்ணலாம். அதாவது எது குறைவானதான சர்ச்சார்ஜ் கட்டணங்களை அறவிடுகிறதோ அந்த இதுக்கெலாம் அந்த மெத்தடால் இந்த பேமெண்ட் போடுறதுக்கான வழியை அந்த பிஸ்னஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த எல்சிஆர் அண்ட் அந்த ஸ்கீமுக்கு சைன் அப் பண்ணினான். ஆனால் இதுவரையும் கிட்டத்தட்ட ஒன்லி ஒரு 60 விதமான பிஸ்னஸ்கள் தான் இந்த எல்சிஆர் ஸ்கீமுக்கு சைன் அப் பண்ணியிருக்கணும். இப்போ ரிசர்வ் பேங்க் கவர்னர் மிஷல் புலாக் வந்து சொல்லியிருக்கிறார், இப்போ இந்த வருட நடுப்பகுதிக்குள்ள 80 விதமானவர்கள் பிஸ்னஸ்கள் வந்து இந்த எல்சிஆர் ஸ்கீமுக்கு சைன் அப் பண்ணாட்டி தாங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து கட்டாயப்படுத்த போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்.
இந்த சில நாடுகளில் பார்த்துருக்குறோம் இந்த சர்ச்சார்ஜ் எனப்படுகின்ற இந்த கூடுதல் கட்டண அறவீடு சட்டவிரோதமானது அல்லவா?
இந்த அடிஷனல் சர்ச்சார்ஜ் கட்டணங்கள் ஆஸ்திரேலியாவில் அறவிடுறது வந்து சட்டபூர்வமானது, அதாவது லீகல். ஆனால் கூடுதலான இதைக்கு கம்பேர் பண்ண எங்களுடன் கம்பேர் பண்ணக்கூடிய வளர்ந்த பொருளாதார நாடுகளில் வந்து இப்படியான அடிஷ்னல் சர்ச்சார்ஜ் சார்ஜ் பண்ணுறது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் வந்து கூடுதலான சிறிய பிஸ்னஸ்கள் வந்து நீங்கள் இந்த அடிஷ்னல் சர்ச்சார்ஜால் வார நட்டங்களை வந்து திரும்பி நுகர்வோரிடம் சார்ஜ் பண்ணுவதற்கு நீங்கள் எந்த விதமான தடையும் இல்லை. அஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து அதால் ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு வர்ற நட்டத்தை மட்டும் நீங்கள் நுகர்வோரிடம் அதை சார்ஜ் பண்ணி கொண்டிருந்தால் அது வந்து சட்டபூர்வமானதாக தான் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில்.
ஃப்ளட் ஃபீ அல்லது நிலையான கட்டணம் ஒன்றை அறப்படுவதைத்தான் வங்கிகள் விரும்புவதாகவும் இதனால் எல்சிஆர் முறையினை வங்கிகள் ஊக்குவிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஏன் அப்படியான குற்றச்சாட்டு வருகிறது?
பேங்க்குகள் வந்து இந்த எஃப்போஸ் டெர்மினல் அந்த மெஷினை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கூடுதலாக வந்து ஒரு ஃப்ளட் பெர்சன்டேஜை சார்ஜ் பண்ணினோம். அப்போ அவையில் சார்ஜ் பண்ணிக்க வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ அந்த எஃப்போஸுக்களால் வந்து சில ட்ரான்சாக்ஷன்ஸ் கூடுதலான ட்ரான்சாக்ஷன் வந்து எஃப்போஸ் நெட்ஒர்க்குகளாலையும் சிலது வந்து மாஸ்டர் கவிசா ஓ டைனஸ் நெட்ஒர்க்குகளாலையும் போகைக்க வந்து அந்த எஃப்போஸுக்களால் போகிறதுன்ற ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து சரியான குறைவாக இருக்கிறது ஆஸ்திரேலியாவில். அப்போ அந்த எஃப்போஸுக்களால் போகிற ட்ரான்சாக்ஷன் ஃபீ குறைவாக இருக்கேக்கையும் ஆனால் பேங்க்ஸ் வந்து இந்த ஃப்ளட்டாக ஒரு பர்சன்டேஜ் ஒரு 1% 1.5 or 2% வாங்கிக்க வந்து அவையில் அந்த கேப்புக்கில் வந்து அந்த கேப்பை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் ஒன்று அவள் மேக் பண்ணிடும். அப்போ இவள் ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதால வந்து இவள் வந்து அந்த எல்சிஆர் ஸ்கீமை வந்து பெருசாக என்கரேஜ் பண்ணுற இல்லைன்ற ஒரு குற்றம் இருக்கிறது.
எல்சிஆர் முறையானது ஒரு வணிகத்துக்கு ஏற்றதா இல்லையா என்பதை எப்படி கண்டறியலாம்?
ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் வந்து இந்த லோ காஸ்ட் ரூட்டிங் மெத்தட் வந்து உகந்ததாக இல்லையா என்றது வந்து அவர்களுடைய ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கின்றது அந்த வால்யூமை பொறுத்தும், அதே நேரம் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் என்ன வேல்யூ ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுன்றதையும் பொறுத்து தான் அவர்கள் அதை தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு பிஸ்னஸும் தங்களுக்கு இந்த எல்சிஆர் ஸ்கீம் உகந்ததா இல்லையான்ட்டு. உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஒரு காஃபி ஷாப்போ வந்து ஒரு அவரேஜாக ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து $10 இல்லாட்டி அதுக்கு குறைவாக இருக்குமெண்டா, அவர்கள் வந்து இந்த எல்சிஆர் ஸ்கீமை அடாப்ட் பண்ணுறதால வந்து ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் வந்து 0.25 cents வந்து சார்ஜ் ஆகும். ஆனால் அதே நேரம் அவர்கள் அந்த எல்சிஆர் ஸ்கீமை அடாப்ட் பண்ணாமல் வந்து அந்த வளமையில் அந்த பேங்க்ஸ் என்ற அந்த ஃபிக்ஸ்ட் பெர்சன்டேஜ் படி போயினோம்டா, அவர்களுக்கு இப்போ 2% ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சோம்னா 2% ஃபிக்ஸ்ட் ரேட்டில் போக வந்து ஒவ்வொரு $10 வந்து அவளுக்கு 20 cents வந்து காஸ்ட் ஆகும். ஆனால் எல்சிஆரை அடப்ட் பண்ணிடுச்சோம்னா அவளுக்கு 25 cents காஸ்ட் ஆகும். ஸோ அவளுக்கு வந்து எல்சிஆர் அடப்ட் பண்ணுறதை விட அந்த ஃபிக்ஸ்ட் பேங்க் ஃபீயை வந்து பே பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் ஆப்ஷன். அதே நேரம் இப்போ ஒரு அவரேஜ் ட்ரான்சாக்ஷன் வந்து அந்த பிஸ்னஸுக்கு வந்து ஒரு $30 மேலே ஆகிருக்கும்டா, அவர்கள் வந்து இப்போ அதுக்கு 2% அந்த ஃபிக்ஸ்ட் ஃப்ளட் ஃபீ பே பண்ணிக்கம் வந்து $30 2% வந்து கிட்டத்தட்ட 60% இருக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். ஆனால் எல்சிஆர் அடாப்ட் பண்ணிச்சிடம்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து அவங்களுக்கு 25 cents தான் பே பண்ணிடும். அப்போ அந்த அதில் வந்து ஒரு 35 cents வந்து அவள் சேவிங்காக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் வந்து இந்த எல்சிஆர் வந்து உகந்ததாக இல்லையான்றது வந்து அவை இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வால்யூம் மற்றும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனின் அமௌண்ட்டை பொறுத்து வேறுபடும்.
தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் கஜன்.
When it comes to fungicides, there's only one way to spell yield. N-E-O. Miravis Neo is the 2024 number one retailer recommended corn fungicide for a reason. It dominates spots, rots, blights, and stress to out-yield competitive brands like Veltima. And there's 6 years of university data to prove it. Ask your Syngenta retailer about using Miravis Neo for more yield more often. Based on 2024 Stratus Retailer Efficacy Study. Always read and follow label instructions.